பொதுகை பண்பலை நேயர்கள் அனைவருக்கும் இனிய மாலை வணக்கம். இன்றைய நமது சிறப்பு நிகழ்ச்சியில் சென்னை இந்த தமிழிசை நாளிதழின் முதுநிலை உதவி ஆசிரியர் கவிஞர் மு. முருகேஸ் அவர்கள் நானும் எனது படிப்புகளும் என்ற தலைப்பில் சுவாரஸ்யமான தகவல்களை வழங்குவதற்காக நம்முடன் இணைந்திருக்கிறார். உடன் உரையாடுபவர் பொதுகை பண்பலை நிகழ்ச்சி ஒருங்கிணைப்பாளர் திரு. ப. அஜித்குமார் அவர்கள். நேயர்களே, அனைவரும் இந்த நிகழ்ச்சியை கேட்டு பயன்பெறுமாறு புதுகை பண்பலையின் சார்பாக அன்போடு கேட்டுக்கொள்கிறோம்.
புதுகை பண்பலை நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம். இன்றைய நமது சிறப்பு நிகழ்ச்சியில் புதுக்கோட்டை மாவட்டம் திருக்ககோரணம் அறிவொளி இயக்கத்தில் பணியாற்றி இந்து தமிழ் திசை நாளிதழின் முதுநிலை உதவி ஆசிரியராகவும் குழந்தைகளுக்கான கதைகள், கட்டுரைகள், இலக்கியங்கள், புதுக்கவிதை என பல்வேறு தமிழ் இலக்கியத்துறையிலே பல்வேறு சாதனைகளையும் இலக்கியத்துறையில் எழுத்தாளராகவும் பயணித்து சிறந்து விளங்கக்கூடிய பன்முக திறமையாளர் மு. முருகேசன் அவர்கள் தனது படைப்புகள் குறித்தும் குழந்தைகளுக்கான கதைகள் குறித்தும் தான் பெற்ற சிறப்பினை பல்வேறு தமிழ் சார்ந்த அறிஞர்களுக்கு முன் உதாரணமாகவும் திகழக்கூடிய அவர்களோடது படைப்புகள் சார்ந்த கருத்துக்களையும் இன்றைய நமது சிறப்பு நிகழ்ச்சியில் கேட்போம். வணக்கம் சார்.
புதுகை பண்பலை நேயர்களுக்கு எனது அன்பின் வணக்கம்.
2012 சமச்சீர் கல்வி பாடத்திட்டத்திற்காக முதல் மற்றும் 6 வகுப்பு படிக்கும் குழந்தைகளுக்கு புதிய பாடல்கள் தயாரிக்கப்பட்டது. அந்த நிலையில் 1 வகுப்பு பாட புத்தகத்தில் உங்களுடைய பாடல், அதாவது யானை வருது யானை வருது இதோ என்ற பாடல் மிகவும் சிறப்பு பெற்றது. அந்த பாடலில் சிறப்பு பற்றியும் அது பாடலின் அமைந்த விதம், குழந்தைகளுக்கான பல்வேறு கதைகள் எழுதிட்டு இருக்கீங்க. தமிழ் இலக்கியத்துறையில் குழந்தைகளுக்கான கதையையும் பாடலையும் எழுதக்கூடியவர்கள் மிகவும் குறைவாகத்தான் இருக்கிறார்கள். அந்த வகையில் தமிழ் இலக்கியத்துறையில் சிறந்து விளங்கியும் குழந்தைகளுக்கான கதையை வடிவமைப்பதற்கான உங்களுக்கான ஆர்வம், உங்களுடைய படைப்புகள் பற்றிய கருத்துக்களை சொல்லுங்க சார்.
நிச்சயமா புதுகை பண்பலை நேயர்களுக்கு எனது அன்பான வணக்கம். உண்மையிலே உங்களோட இந்த கேள்வி வந்து என்ன ஒரு 13 ஆண்டுகளுக்கு பின்னோக்கி இழுத்துக்கிட்டு போயிடுச்சுன்னு நினைக்கிறேன். ஏன்னா 2010 தமிழ்நாட்டில் சமச்சீர் கல்விக்கான 1 வகுப்பு மற்றும் 6 வகுப்புக்கான பாடப்புத்தகத்தை தயார் பண்ணாங்க. அந்த பாடப்புத்தகத்தை தயாரிப்பில் ஒருங்கிணைப்பாளராக எனது இலக்கிய இணையரும் கவிஞருமான ஆவினியில இருந்தாங்க. அப்போ வந்து 1 வகுப்பு பாடத்தில் குழந்தைகளுக்கு பிடித்தமான பாடல்கள் எழுதுனுங்க போது நான் அறிவொளி இயக்க காலம்பது குழந்தைகளுக்கு நிறைய கதைகளும் குழந்தைகளுக்கான சின்ன சின்ன பாடல்களும் எழுதிட்டு இருக்கேன். அந்த அனுபவத்தின் அடையில் என்னையும் வந்து சென்னையில் உள்ள ஆசிரியர் பயிற்சி கல்வி நிறுவனத்திற்கு அழைத்து அந்த 1 வகுப்பு பாடத்திட்ட குழுவில் என்னை வைத்திருந்தாங்க. நானும் மற்ற ஆசிரியர்களோடு சேர்ந்து பாடல்கள் எழுதினேன். அப்ப குழந்தைகளுக்காக தமிழ் பாடத்திற்காக 2 பாடல்களையும் கணிதத்திற்காக 2 பாடல்களையும் சமூகத்திற்காக 2 பாடல்கள் மொத்தம் 6 பாடல்கள் நான் எழுதினேன். அது கூட அந்த இதுல கலந்துட்டு ஆசிரியர்கள் என்ன இவரது இவரது பாடலா அப்படிங்கிற அவங்க வியப்புகிற அளவுக்கு நிறைய பாடல்கள் தேர்வானது. அதுல குறிப்பிட்டு சொல்லத்தக்க ஒரு சிறப்பு என்னன்னா இந்த பாடல்களை எல்லாம் கொண்டு போய் அன்றைய தமிழக முதல்வராக இருந்த முத்தமிழ் அறிஞர் கலைஞர்கிட்ட கொண்டு போய் காட்டும் போது அவர் வந்து 1 வகுப்பு புத்தகத்தை வந்து ரொம்ப ஆர்வமா எடுத்து படிச்சு பார்த்து அதுல எல்லாம் விமர்சனம் செய்ய கருத்துக்கள் இது நல்லா இருக்கு இது இப்படி பண்ணலாம்னு சொல்லும் போது நான் 1 வகுப்பு தமிழ் பாட புத்தகத்திற்கான 2 பருவத்திற்கு எழுதிய இந்த யானை வருது யானை வருது யானை வருது என்கிற பாடலை தமிழக முதல்வர் முத்தமிழ் அறிஞர் கலைஞர் அவங்க படிச்சுட்டு இது ரொம்ப நல்லா இருக்கு இது மாதிரி பாடல்கள் தான் குழந்தைங்களுக்கு வைக்கணும் அப்பதான் குழந்தைகள் உற்சாகமா ஆடலோடு பாடலோடு படிப்பாங்க என்று பாராட்ட உண்மையில் எனக்கு வந்து அந்த கூட்டம் முடிந்து வெளியே வந்த மாண்புமிகு பள்ளி கல்வித்துறை அமைச்சர் அவர்களும் ஆசிரியர் பயிற்சி கல்லூரியோட இயக்குனர் இளங்கோவன் அவர்களும் ரொம்ப எனக்கு அந்த பாடலை பாராட்டி சொன்னாங்க. என்னோட பாடல்கள் இடம்பெற்றது. அதுல என்ன இன்னொரு இதுன்னா எந்த அரசு பள்ளியிலும் ஆசிரியராக இல்லாத என்னோட 6 பாடல்கள் இடம்பெறுவது என்பது கொஞ்சம் கூடுதலான ஏன்னா குழந்தை கவிஞர் அல்ல வளா வள்ளியப்பா அவர்களோட பாடலே 1 பாடல் தான் இடம்பெற்றது. எனது 6 பாடல்கள் இடம்பெறும் போது அது மற்ற ஆசிரியர்கள் மற்ற அந்த பாட புத்தகத்தில் ஒருத்தரோட பாடல்களே இவ்வளவு இருக்கு அப்படின்னு சொல்லுவாங்கிறதுக்காக ஒரு கேள்வி வந்த போது இயக்குனர் என்கிட்ட கேட்டாங்க உங்களோட பெயரோட பாடல் இடம்பெறும்னா 1 பாடல் தான் இடம்பெறும் உங்களோட பாடல் எல்லா பாடலும் இடம்பெறும்னா நாங்க பேரை தவிர்த்துட்டு போட்டாதான் சுமூகமா கொண்டு போக முடியும் அப்படின்னாங்க. அப்ப நான் யோசிச்சேன்னா என்னோட பேர் எனக்கு முக்கியம் இல்ல குழந்தைகள் பாடுவதற்கான பாடல்கள் போய் சேர்றதா முக்கியம் என்று எனது பேர் இல்லாமலேயே 6 பாடல்களும் சமச்சீர் பாடத்திட்டத்தில் இடம்பெற்றது. அது நீங்கள் கேட்டிருக்கிற அந்த யானை வருது பாடல் என்பது ரொம்ப துள்ளலான பாடல். நான் பல பள்ளிகளுக்கு போகும்போது குழந்தைகள் உற்சாகம் பாடுவாங்க, நான் எழுதிய பாடல் என்று கூட நான் இப்ப சொல்லிக்க மாட்டேன், நானும் ஓரமா உட்கார்ந்து அந்த பாடலை ரசிச்சுட்டு வந்தேன். அந்த பாடல் வந்து இந்த 13 ஆண்டுகள் கழித்து நானே அந்த பாடலை இடையில கேட்க, சமீபத்தில் வேலூரில் நடந்த ஒரு புத்தக திருவிழாவுக்காக போகும்போது அங்கிருந்த என்னோட நண்பர் வந்து சிலுப்பன் என்பவர் என்னை அறிமுகப்படுத்தும் போது சொன்னார், இவரோட பாடல் இத்தனை கோடி மக்கள் கேட்டிருக்காங்க அப்படின்னு. அதுக்கப்புறம் தான் நான் யூடியூப்ல போய் பார்த்தா கிட்டத்தட்ட 100 யூடியூப் சேனல்களில் 8.5 கோடிக்கு மேல அதிகமான மக்கள் விரும்பி கேட்ட பாடலாக இது இருக்கிறது. இந்த பாடலை நான் தான் எழுதினேன் என்று தெரிந்த பிறகு நிறைய பேராக நீங்க எழுதின பாடலா, இதை முன்னாடியே கேட்டிருக்குமே என்று ஏராளமான நண்பர்கள் பாராட்டுகளை தெரிவித்துக் கொள்கிறார்கள். இது எனக்கு என்ன மகிழ்ச்சின்னா, குழந்தை கலைஞர் என்று தமிழகமே கொண்டாடிய அழவள்ளியப்பா அவர்கள் பிறந்த அதே புதுக்கோட்டை மண்ணில் பிறந்து இன்றைக்கு 8 கோடிக்கும் மேற்பட்ட பெரியவர்கள் குழந்தைகள் தமிழர்கள் என அனைவரும் விரும்பி கேட்கிற ஒரு பாடலை எழுதியிருக்கிறேன் என்பதில் நான் உண்மையில் பெருமையும் மகிழ்ச்சியும் அடைகிறேன்.
குழந்தைகளுக்கான கதைகள் மூலியமும் பாடல்கள் மூலியமும் குழந்தைகள் மனதில் இடம்பெறும் வகையில் உங்களுடைய தமிழ் புலமையை உங்களுடைய கவி நடையிலும் கவிதையிலும் வெளிப்படுத்திருக்கீங்க. அந்த வகையில் ரொம்பவே சிறப்பு மிக்க செய்திகள்லாம் இடம்பெற்றதுக்கு, ஒரு மகிழ்ச்சிகரமான தருணங்கள் அந்த படைப்பின் மூலியமா ஏற்பட்டிருக்கு, மிகவும் மகிழ்ச்சி. பொதுவாகவே ஒரு படைப்பாளிக்கு ஒவ்வொரு படைப்புமே சிறந்த படைப்பாக தான் இருக்கும். இருந்தாலும் உங்களுக்கான ஒரு சிறப்பை தேடி தந்த ஒரு படைப்பு என்னவென்றால், அம்மாவுக்கு மகள் சொன்ன உலகின் முதல் கதை என்ற சிறுவர் கதை நூலுக்கு 2021 ஆம் ஆண்டிற்கான பால சாகித்ய புரஸ்கார் விருது மத்திய அரசு வழங்கியிருக்காங்க. அந்த தருணம், அந்த படைப்பின் ஆழம், உங்களுக்கான ஆர்வத்தையும் அந்த படைப்பின் மூலம் கொடுக்கப்பட்ட விருதின் ஏற்பட்ட மகிழ்ச்சியான தருணத்தையும் நீங்க எங்கள்கிட்ட பகிர்ந்துக்கலாம்.
உண்மையில் ஒரு நெகிழ்ச்சிகரமான மகிழ்ச்சிகரமான தருணம் தான் அது. ஏன்னா நான் ஆரம்ப காலங்கள்ல வந்து கதைகளும் கவிதைகளும் தான் எழுதிக்கிட்டு இருந்தேன். ஒரு கவிதை எழுதிட்டாலே கவிஞர் என்கிற கர்வம் வாங்கலாம், அந்த மாதிரி கர்வத்தோட இருந்த மனிதன் தான் நான் ஆரம்ப காலங்கள. ஆனா அறிவொளி இயக்கம் வந்து எனக்கு நிறைய விஷயங்களை கற்றுக் கொடுத்தது. 1990களில் புதுக்கோட்டை மாவட்டத்தில் தொடங்கப்பட்ட அறிவொளி இயக்கத்தில் நானும் அதுல ஒரு தொண்டரா என்னை இணைச்சுக்கிட்டேன். அது வந்து கற்போம் கற்பிப்போம் என்கிற முழக்கத்தோடு தொடங்கப்பட்ட அந்த அறிவொளி இயக்கத்தில் கற்ற ஒருவர் கல்லாத 10 பேருக்கு கற்பிப்போம் என்பதுதான் அந்த அறிவொளி இயக்கத்தின் நோக்கம். அந்த அறிவொளி இயக்கத்தின் எழுத்தறிவு கலைப்பயணம் தொடங்கி அந்த அறிவொளி இயக்கத்தில் பல ஆண்டுகள் நான் பணி செய்வேன். அந்த மாதிரி பணி செய்யும் போதுதான் கிராமங்களுக்கு மாலை நேரங்கள்ல வகுப்புகளை பார்வையிட மாவட்ட ஆட்சித்தலைவர் அறிவொளி இயக்க தலைவர்களோட போறது வழக்கம். அப்பதான் ஒரு கிராமத்துக்கு போகும்போது நான் சொன்ன ஒரு கவிதையை சொல்ல அங்க இருக்கவங்க யாருமே அது புரியல. அப்பதான் யோசிச்சேன், நம்மளும் தமிழ்லதான் எழுதுறோம், அவங்களுக்கு தாய்மொழிதான், ஆனா அவங்க எழுந்து அது புரிய மாட்டேங்குது என்று யோசிக்கும் போதுதான் எழுத்தறிவு குறைவான எழுத்தறிவுள்ள மக்களுக்கு புரிகிற மாதிரி எளிய மொழியில் எளிய வார்த்தைகளை கொண்டு எழுதின அது மாதிரியான படைப்புகள் சாதாரண வாசிப்பாளர்களுக்கு மட்டுமல்ல குழந்தைகளுக்கு அப்பதான் ரொம்ப பிடிக்கும் என்கிற ஒரு சிறு விஷயமே எனக்கு அப்பதான் தெரிய ஆரம்பிச்சது. அதற்கு பிறகுதான் 90களுக்கு பிறகுதான் நான் குழந்தைகளுக்காக கதைகள் சின்ன சின்ன பாடல்களை எழுதி தொடங்கினேன். அப்படி இதுவரை குழந்தைகளுக்காக என்னோட குழந்தைகளுக்கான பாடல்கள் கதைகள் விடுகதைகள் கட்டுரைகள் என்று ஒரு 22 நூல்களை நான் குழந்தைகளுக்காக மட்டுமே எழுதியிருக்கிறேன். அந்த நூலின் ஒரு நூல் தான் இந்த அம்மாவுக்கு மகள் சொன்ன உலகின் முதல் கதை. இந்த நூலில் நான் எழுதியிருக்கிற 16 சிறுகதைகளும் இன்றைய தலைமுறை குழந்தைகளை மனத்தை தொடர மாதிரி ஏற்கனவே நாம் கேள்விப்பட்டிருக்கிற பழைய புராண கால கதைகள் பின்னாடி நம்ம கேட்டிருக்கிற நாடோடி கதைகள் இந்த கதைகளை எல்லாம் இன்றைக்கு 21ஆம் நூற்றாண்டு குழந்தைகள் எப்படி எதிர்கொள்வார்கள், அவர்கள் வாசிப்பில் இந்த கதை எப்படி புரிந்து கொள்ளப்படுகிறது என்று நான் மாற்றி வாசி எழுதிய கதைகள் தான் இந்த தொகுப்பில் உள்ள கதைகள். இந்த தொகுப்பு வந்து 2016ஆம் ஆண்டில் வெளியானது. இந்த புத்தகம் ஒரு சிறப்பு என்னன்னா, மலையாளத்தை தாய்மொழியாக கொண்ட ஒரு குழந்தை இந்த கதைகளை எல்லாம் படிச்சுட்டு இந்த கதைகள் ரொம்ப அதுக்கு பிடிச்சு போய் ஆங்கிலத்தில் மொழிபெயர்த்தாங்க. அதுதான் எனக்கு ரொம்ப, ஏன்னா மத்திய அரசின் இந்த பால சாகித்ய புரஸ்கார் விருது என்பது இப்ப 2021ல்தான் வழங்கப்பட்டது. ஆனால் 2017ஆம் ஆண்டிலேயே இந்த கதைகளை ஆங்கிலத்திலிருந்து தமிழிலிருந்து ஆங்கிலத்தில் மொழிபெயர்த்து ஒரு 7ஆம் வகுப்பு படிக்கிற ஒரு மலையாளத்தை தாய்மொழியாக கொண்ட ஒரு பள்ளி மாணவி வெளியிட்டாங்கிறது ரொம்ப ஒரு பெருமைக்குரிய விஷயம். இப்படி இந்த புத்தகங்கள்ல வேறு சில சிறப்புகளும் நிறைஞ்சிருக்கு. இதுல உள்ள கதைகள் எல்லாம் பாத்தீங்கன்னு வச்சீங்களேன், நான் எடுத்தோன கதைகளை எழுதிட மாட்டேன். தொண்டு நிறுவனத்தில் வேலை செய்திருக்கேன், தமிழ்நாடு அறிவியல் இயக்கம் இரேகா கல்வி இயக்கம் போன்ற பல குழந்தைகளின் கல்வி சார்ந்த தொண்டு நிறுவனங்களை வேலை செஞ்சிருக்கேன். அப்படி வேலை செய்யும் போதெல்லாம் கிராமங்களுக்கோ பள்ளிகளுக்கோ போதோ குழந்தைகளுக்கு ஒரு கதையை நானே சொல்லுவேன், வாய்மொழியா சொல்லுவேன். அது குழந்தைங்க எப்படி கேட்கறாங்க, எப்படி ரசிக்கிறாங்க, எந்த இடம் அவங்களுக்கு பிடிச்சிருக்கு, எது அவங்களுக்கு பிடிக்கல, எது அதை வந்து அவங்களுக்கு சரியா போய் சேரல அப்படிங்கறதெல்லாம் நான் யோசிச்சு எழுதி அதை குழந்தைகள்கிட்ட கொடுத்து படிக்க சொல்லி அப்படி திருத்தி அப்படி வந்த கதைகளின் தொகுப்பு தான் இந்த அம்மாவுக்கு மகள் சொன்ன உலகின் முதல் கதை தொகுப்பு. அந்த தொகுப்புக்கு வந்து மத்திய அரசின் பால சாகித்ய புரஸ்கார் விருது கிடைச்சது ரொம்ப பெருமையான விஷயம். கடந்த ஆண்டு ஜூலையில் கொல்கத்தாவில் நடைபெற்ற விழாவில் அப்போதைய சாகித்ய அகாடமியின் துணைத் தலைவர் வந்து அந்த விருதை கொடுத்தாரு. அவர் கையால வாங்கினதுல வந்து நான் ரொம்ப பெருமையா நினைக்கிறேன்.
ரொம்பவே மிகவும் அருமை சார். நம்மளுடைய தமிழ்நாட்டில் புதுக்கோட்டை மாவட்டத்தில் பிறந்து சமச்சீர் கல்வி பாடத்திட்டத்தில் குழந்தைகளுக்கான பாடலும் சிறுகதைகளுக்கான பால சாகித்ய புரஸ்கார் விருதும் பெற்று மத்திய அரசின் சிறப்பை பெற்றிருக்கீங்க. அந்த வகையில் மிகவும் மகிழ்ச்சி அருமை. உங்களுடைய படைப்புகளில் பல்வேறு படைப்புகள் குழந்தைகள் விரும்பும் வகையிலும் தமிழ் இலக்கியத்தில் ஒரு தாக்கத்தை ஏற்படுத்தும் விதமாகவும், அதாவது புதுக்கவிதை நூல்களா இருக்கட்டும், ஹைக்கு கவிதைகளா இருக்கட்டும், சிறுகவிதை சிறுகதை நூல்கள், குழந்தைகளுக்கான நூல்கள் என பல்வேறு படைப்புகளை நீங்க தமிழ் இலக்கியத்துறைக்கு வாரி வழங்கிட்டு இருக்கீங்க. அந்த வகையில் கூடுதல் சிறப்பாக உங்களுடைய படைப்புகள் ஒவ்வொன்றுமே ஜப்பானிய மொழிகள், இந்திய மொழிகளாக இருக்கக்கூடிய ஹிந்தி, தெலுங்கு, கன்னடம், மலையாளம் என பல்வேறு மொழிகளில் மொழிபெயர்க்கப்பட்டு நம்முடைய தமிழருக்கும் தமிழ் படைப்பு இலக்கியத்துறைக்குமான பல்வேறு பெருமையை தேடி தந்துள்ளது. அந்த வகையில் எங்களுடைய புதிய பண்புகளை சார்பாகவும் உங்களுக்கான வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறோம் சார்.
பொதுவா என்ன பொறுத்தவரைக்கும் எனக்கு பிடித்த படைப்புகளை தான் எழுதினேன். பிடிச்சிருந்தாதான் அது எங்களாவும் ஆக்கேன். அப்படி நிறைய படைப்புகள் நான் தொடர்ந்து எழுதிக்கிட்டேதான் இருக்கேன். புதுக்கவிதையில கூட குழந்தைகளை பற்றி நிறைய எழுதியிருக்கேன். பொதுவா வந்து கதை கவிதை எழுதுனால படைப்புக்கு ஒரு நோக்கம் இருக்கணும்பாங்க. ஏன்னா இலக்கியம் என்பது இலக்கிய நோக்கி இயங்குவதுதான் இலக்கியம். மகாகவி பாரதி தான் இலக்கியத்திற்கு ரொம்ப சரியான ஒரு குறிக்கோள் சொல்லியிருக்காரு. மக்களுக்கு பொருள் விளங்காதபடி இலக்கியம் செய்வோம், அதை கரித்துணியாகவே மூடிவிடுகிறான். உண்மையும் தெளிவும் கவிதையில் உயிரெனலாம் என்று மகாகவி பாரதி சொல்லியிருக்கான். அந்த மகாகவி பாரதி சொன்ன அடிப்படையில தான் எனது படைப்புகளை எளிமையாகவும் படிப்பவருக்கு புரியும்படியும் எழுதியிருக்கேன். புதுக்கவிதை நூல்களே என்னோட நூல்கள் இதுவரை 10 புதுக்கவிதை நூல்கள் வந்திருக்கு. அதே மாதிரி ஜப்பானிய ஹைக்கு கவிதைகள் என்ற படுகிற அந்த 3 வரி கவிதை நூல்கள் இது வரைக்கும் அதுவும் ஒரு 10 நூல்கள் வந்திருக்கு. அதுல நான் எழுதின எல்லா கவிதைகளுமே எனக்கு மிகவும் பிடித்தமான கவிதை என்றால் கூட 2 குட்டி குட்டி கவிதைகள் எனக்கு ரொம்ப ரொம்ப பிடித்தமானது. ஏன்னா ஒன்று குழந்தைகளை சார்ந்தது, ஒன்று வந்து மனிதர்கள் வந்து எப்படி பொதுவெளிகளில் எப்படியெல்லாம் அவர்கள் இருக்கிறார்கள் என்பதை பற்றி அந்த 2 கவிதைகளையும் புதுவை பண்பலை நேயர்களுக்காக பகிர்ந்து கொள்வதில் மகிழ்ச்சி அடைகிறேன். முதல் கவிதை வந்து வேறு வேறு எல்லா மூங்கில்களும் புல்லாங்குழல் விற்பவன் கைகளில் புல்லாங்குழலாகிறது. எல்லா மூங்கில்களும் புல்லாங்குழல் விற்பவன் கைகளில் புல்லாங்குழலாகிறது. ஆனால் வாங்கி செல்பவர்கள் கைகளில் மட்டும்தான் புல்லாங்குழல் மூங்கிலாகிறது அப்படின்னு அது ஒரு கவிதை எழுதியிருப்பேன். அதே மாதிரி குழந்தைகளை பற்றி ஒரு கவிதை எழுதியிருப்பேன். குழந்தைகளும் கவிதைகளும் ஒன்றுதான், குழந்தைகளும் கவிதைகளும் ஒன்றுதான். ஒரு கன்னத்தில் புத்துகளும் மறு கன்னத்தில் அறையும் குழந்தைகளும் கவிதைகளும் ஒன்றுதான். இது ரெண்டுமே எனக்கு ரொம்ப பிடித்த கவிதைகள்.
மிகவும் அருமையான கவிதை வரிகள். குழந்தைகளுடைய பிஞ்சு விரல்கள் மோதும் போது ஏற்படக்கூடிய உணர்வின் தாக்கமா இருக்கட்டும், அதற்கான அழுத்தமான ஒரு பதிவு, உணர்வுபூர்வமான வரிகள் மிகவும் அருமையாக இருந்தது. அது மட்டுமல்லாமல் உங்களுடைய சிறுகதைகள் என்பதும் குழந்தைகள் சார்ந்த சிறுகதைகளாகவும் பல்வேறு குழந்தைகளை விரும்பும் வகையிலும் சிறுகதைகள் அமைஞ்சிருக்கு. அந்த வகையில் உங்களுடைய சிறுகதை என்பது எந்த களத்தின் அடிப்படையில், அதாவது சிறுவர்களையும் குழந்தைகளையும் கவரும் வண்ணம் எந்த மாதிரியான ஒரு நோக்கத்தோடு களத்தில் பயணிக்கிறீங்க? சிறுகதை களம் என்பது உங்களுடைய பார்வையில் எந்த வகையில் அமைகிறது?
நான் தொடக்கத்திலே சொன்ன மாதிரி எந்த படைப்பும் ஒரு சமூக நோக்கமுடையதா இருக்கணும் அப்படின்னு நினைக்கிறாங்க. நான் குழந்தைகளுக்கு எப்படி கதைகள் தொடர்ந்து எழுதி கொண்டிருக்கணும் அது மாதிரி பெரியவர்களுக்கான கதை நூலை எழுதியிருக்கேன். அதை இங்க நான் பதிவு செய்யணும்னு ஆசைப்படுறேன். ஏன்னா புதுக்கோட்டையில் வாழ்ந்த தமிழின் மூத்த சிறுகதை படைப்பாளியும் கவிஞருமான கந்தர் கிட்டத்தட்ட அவருக்கெல்லாம் அவரெல்லாம் எங்களுக்கு ஒரு ஞான குரு மாதிரி. நாங்கள் எழுதிய எல்லா படைப்புகளையும் படித்து விட்டு விமர்சனம் செய்யக்கூடியவர். கந்தர்வனின், வேளாண்மை பொன்னுச்சாமியின், வேகாந்தனின் போன்றவர்களின் சிறுகதைகளை படித்துதான் எனக்கு சிறுகதை எழுதணுங்கிற ஆர்வம் வந்தது. நானும் சிறுகதை எழுத ஆரம்பிச்சேன். என்னோட ஒரு 12 கதைகள் கொண்ட இருளில் மறையும் நிழல் அப்படிங்கிற ஒரு சிறுகதை தொகுப்பு வெளியாயிருக்கு. அதுல ஒரு சிறப்பு என்னன்னா, நாங்கள் எல்லாம் கதைகள் எழுதுவதற்கு எங்களை உற்சாகப்படுத்திய கவிஞர் கந்தர்வன் மறைந்த பிறகு அவருடைய நினைவா தமிழ்நாடு முற்போக்கு எழுத்தாளர் சங்கத்தின் புதுக்கோட்டை மாவட்டம் முழுவதும் ஒரு சிறுகதை போட்டி அறிவித்தாங்க. அந்த 2 முறை அறிவித்த அந்த போட்டிகளில் 2 முறை கலந்து கொண்டேன்னா, ஏன்னா கந்தர்வன் இருக்கிற காலத்திலேயே நான் ஒரு சிறுகதை தொகுப்பு போடலான்னு பார்த்தேன். காலம் நம்மை அவரிடமிருந்து திருடி சென்று விட்டது. ஆனால் அவர் இறந்த பிறகு அவரோட நினைவுக்காக நடத்தப்படுகிற போட்டியில் கதை எழுதணும்னு நான் இங்க வந்தவாசியில் இருந்துதான் கதைகள் அனுப்பினேன். என்னோட புனை பெயர்ல தான் கதைகள் அனுப்பியிருந்தேன். அதனால நான் தான் அந்த கதைகளை எழுதியிருக்கிறேன் என்று தெரியாமலேயே நடுவர்கள் தேர்வு செய்து அந்த அலைபேசி எனக்கு தொடர்பு கொள்ளும் போது அந்த கதையை நான் எழுதினேன் அப்படின்னு கண்டுபிடிச்சது அவங்களே சொன்னாங்க. அது எனக்கு ரொம்ப மகிழ்ச்சியா இருந்தது. அதுல இருந்து முதலாம் ஆண்டு நடத்திய சிறுகதை போட்டியில் என்னோட சிறுகதை வந்து 2 பரிசு பெற்றது. அடுத்த ஆண்டு நடத்திய சிறுகதை போட்டியில் என்னோட சிறுகதை ஒன்று முதல் பரிசை பெற்றது. அந்த கதை தான் இருளில் மறையும் நிலன் என்று, ஒரு நவீன கட்டணை கழிப்பறைகளில் வேலை செய்கிற ஒரு படித்த பட்டதாரி இளைஞனை பற்றிய கதை தான் அந்த இருளில் மறையும் சிறுகதை. அப்படி என்னோட எல்லா கதைகளுமே ஏதாவது சமூகத்தின் விளிம்பு நிலை மக்களையும் அடித்தட்டத்தில் இருக்கிற மக்களின் வாழ்க்கை நிலையை உயர்த்துவதற்கான ஒரு நம்பிக்கையான முன்னெடுப்பை தருவதுதான் என்னோட சிறுகதைகளை நோக்கமா வச்சு நான் எழுதிட்டு இருக்கேன். என்னோட குழந்தைகளுக்கான கதைகள் கிட்டத்தட்ட அதே மாதிரிதான். என்னன்னா தமிழில் என்னன்னா நிறைய எழுத்தாளர்கள் எழுதிட்டு இருக்காங்க, தமிழில் சிறப்பான இலக்கியங்கள் படைக்கப்படுது, ஆனா சிறுவர்களுக்கான இலக்கியம் என்பது ரொம்ப ரொம்ப குறைவு. நம்ம தொடக்கத்திலேயே நான் சொன்னது மாதிரி குழந்தை கவிஞர் அளவல்லியப்பா 1950களில் குழந்தை எழுத்தாளர் சங்கம் என்றோரை அமைப்பை வைத்து அதற்கான மாநில மாநாடுகளை இலக்கிய பரிசுகளை எல்லாம் கொடுத்துருக்காரு. அந்த அளவுக்கு தமிழில் ஏராளமான சிறுவர் எழுத்தாளர்கள் இருந்தாங்க. தமிழ்நாட்டில் கிட்டத்தட்ட 20க்கும் மேற்பட்ட சிறுவர்களுக்கான பத்திரிகைகள் வந்துகிட்டு இருந்தது. அது ஒரு சிறுவர் பொற்காலம். ஆனால் இன்னைக்கு பாத்தீங்கன்னா விரல் விட்டு என்னக்கூடிய ஓரிரு இதழ்களுக்காக சிறுவர்களுக்கான பத்திரிகைகளே கிடையாது. அதே மாதிரி தமிழில் மூத்த எழுத்தாளர்கள் பலரும் ஏதோ ஒருத்தர் ரெண்டு பேரும் எழுதுறாங்க அபூர்வமா, யாரும் குழந்தைகளுக்காக எழுதுறதுல. ஆனா உலகம் முழுக்க பார்த்தா எவ்வளவு புகழ்பெற்ற படைப்பாளராக ஒருத்தர் இருந்தாலும் கூட சிறுவர்களுக்காகவும் ஏதாவது கதைகளையோ பாடல்களையோ எழுதுகிற எழுத்தாளர்களா நிறைய பேர் இருந்திருக்காங்க. ரஷ்ய எழுத்தாளர் லியோ டால்ஸ்டாய் அவர் வந்து நிறைய குழந்தைகளுக்காக கதை எழுதியிருக்காரு. நம்ம கூட சின்ன வயசுல ஒரு கதை கேட்போம்ல, ரெண்டு நண்பர்கள் காட்டு வழியா போயிட்டு இருப்பாங்க, அப்ப எதிரில ஒரு நரி வரும், மரம் ஏற தெரிஞ்ச நண்பர் மரத்துல ஏறிக்குவான், மரம் ஏற தெரியாத மையம் கீழே மூர்ச்சியாகி கிடப்பான், மூச்சை குடிச்சிட்டு இருப்பான். அப்ப வந்து கரடி மோந்து பார்த்துட்டு இறந்து போனவங்க அது சாப்பிடாது, அதனால மோந்து பாத்துட்டு போயிடும். அப்புறம் மேலேந்து இறங்கி வந்து கரடி என்னடா சொல்லிச்சு உனக்கு சொல்லும் போது ஆபத்தில் உதவாத நண்பரோட சேராதன்னு சொல்லிச்சு அப்படிங்கிற மாதிரி ஒரு கதை நம்ம பள்ளிக்காலத்துல படிச்சிருப்போம். உண்மையில் இந்த சிறுகதை வந்து ரஷ்ய எழுத்தால் எழுதிய ஒரு கதை. இன்றைக்கு உலகம் முழுக்க அவர் எழுதிய குழந்தை கதைகள் படிக்கப்படுகின்றன. ஆனால் தமிழில் மட்டும்தான் சிறுவர்களுக்காக படைப்படுவது என்பது ஒரு சிறு பிள்ளைத்தனமான செயல், அது மட்டும் பெரிய அறிவு தேவையில்லை, அதுக்கு ஒரு பெரிய விஷயங்கள் தேவையில்லை என்பது மாதிரி குறைத்து மதிப்பிடுகிற ஒரு போக்கு இருக்கு. அது ரொம்ப ரொம்ப தவறு. உண்மையில் சொல்ல வேண்டும் என்றால் பெரியவர்களுக்கு எழுதுவதை விடவும் குழந்தைகளுக்கு எழுதுவது மிக மிக கடினமானது. இதை நான் வந்து அனுபவபூர்வமாக உணர்ந்து பார்த்ததுனால சொல்றேன். எந்த ஒரு பெரிய எழுத்தாளரையும் குழந்தைகளுக்கு எழுத சொல்லுவோம் நிச்சயம் தடுமாறுவாங்க. ஏன்னா அவர்களுக்கான மொழி அவர்களுக்கான சிந்தனை என்பது அது ஒரு தலைப்பிலானது. ஆனால் குழந்தைகளுக்காக என்று எழுதுகிற போது தன் உயரத்திலிருந்து ஒருபடி என்ன பலபடி கீழே இறங்கி வந்து குழந்தைகளின் மனநிலையை உள்வாங்கிக் கொண்டு எளிய வார்த்தைகள் சின்ன சின்ன வாக்கியங்கள் கொண்ட பத்திகள் என்று குழந்தைகளுக்காக எழுதும்போதுதான் குழந்தைகளுக்கு பிடித்தமான கதைகளாக இருக்கும். அதை வந்து நான் எழுத தொடங்கிய காலத்திலே எனக்கு இந்த புரிதல் கிடைக்கல. தொடர்ந்து இந்த 30-35 ஆண்டு காலமாக பல்வேறு தொண்டு நிறுவனங்களிலும் கல்வி நிலையங்களிலும் படிப்பு மிடிக்கு போன்ற திட்டங்களிலும் பணி செய்வதன் மூலமாக எனக்கு குழந்தைகளோடு பழக கிடைத்த அந்த வாய்ப்பும் அனுபவம் தான் இன்றைக்கு குழந்தை இலக்கியம் பற்றிய ஒரு சரியான புரிதலோடும் தெளிவோடும் என்னை எழுதுவதற்கு வழி நடத்துவதாக நான் நினைக்கிறேன். இன்றைய தலைமுறை குழந்தைகள்கிட்ட வந்து புத்தக வாசிப்பு என்பது ரொம்ப அருகிவிட்டது. அதற்கு காரணம் ஒருபோதும் குழந்தைகள் அல்ல, பெற்றோர்கள் தான் காரணம். ஏன்னா படி படி என்று பாட புத்தகங்களை படிக்க தூண்டுகிற பெற்றோர்கள் யார பொதுவாக கதை கவிதை சமூகம் இலக்கியம் சார்ந்த புத்தகங்களை படிக்கிறதுல ஊக்கப்படுத்துறது. ஏன்னா அவங்களுக்கு புத்தக வாசிப்பு இல்லாதனால குழந்தைகள்ட்டே அவங்க கொண்டு செல்றது இல்ல. இன்னும் நவீன அறிவியல் தொழில்நுட்பம் வந்த பிறகு தொலைக்காட்சி அதுவும் இந்த 21ஆம் நூற்றாண்டு உள்ளங்கைகளுக்குள்ளே சென்றிருந்த ஒரு குட்டி செல்போன், இதனால குழந்தைகளோட வெகுவாரியான நேரம் வந்து வாசிக்கிறதே இல்லை, ஏதாவது காட்சி ஊடகங்களிலே கவனத்திருக்கிறாங்க. இப்படிப்பட்ட சூழல்ல குழந்தைகளை வாசிப்பு பக்கம் கொண்டு வருவது பெற்றோர்களின் கையிலும் இருக்கிறது, எழுத்தாளர்கள் கையிலும் இருக்கு. அந்த வகையில குழந்தைகளுக்கான கதைகள் என்பவை எப்போதுமே ஒரு மாதிரி ஒரு ஃபேண்டஸியா இருக்கணும், அதாவது ஒரு துள்ளலா இருக்கணும். குழந்தைகள் படிக்கும் போதே அதுல வந்து கதைகள் மான் சிங்கம் புலி கரடி எல்லா விலங்கினங்களும் வந்து ஒரு தோழமையோடும் அன்போடும் சந்தோஷமா இருக்கிற மாதிரியான ஒரு இது. கதைகளின் மூலமாக குழந்தைகளின் மனசுல நம்பிக்கைகளை கிடைக்கலாம், உற்சாகத்தை தூண்டலாம், எதிர்காலம் கொடுத்த ஒரு சிந்தனைகளை உருவாக்கலாம். ஏன்னா பொதுவாவே நான் சொல்றது உண்டு, ஏன்னா பெற்றோர்கள் கூட என்கிட்ட சொல்லுவாங்க, நீங்க என்ன எப்ப பார்த்தாலும் குழந்தைங்க படிங்க படிங்கிறீங்க, கதை படிங்க அது படிங்க அப்படிங்கிறீங்க, நாங்க வந்து குழந்தைங்களோட உட்காந்து நாடகங்கள் பாக்குறமே அதுவும் கதை தானேப்பாங்க. இது ரெண்டுக்கும் உள்ள ஒரு பிரதானமான ஒரு வேறுபாட்டை ஒரு முக்கியமான விஷயத்த பெற்றோர்கள் பலர் தெரிந்து கொள்வதில்லை. அது என்னன்னா இப்ப தொலைக்காட்சியில நாடகம் பாக்குறாங்கன்னா ஒரு காட்சி வரும், அடுத்தடுத்த காட்சிகளை நோக்கி போய்கிட்டே இருக்கும், நம்ம வெறும் பார்வையாளராக தான் இருப்போம், நம்மளால எதையுமே சிந்திக்க முடியாது. ஒரு காட்சி வர அதை பத்தி நம்ம யோசிக்கும் போது அடுத்த காட்சி வர அதுக்கு போவோம் அதுக்கு போவோம் அப்படியே போயிட்டு இருப்போம். நம்மளோட சுய சிந்தனைக்கு தொலைக்காட்சியில் வருகிற நாடகங்களிலோ மற்ற விஷயங்களிலோ வேலையே இல்லை. ஆனா கையில புத்தகம் எடுத்து படிக்கும் போதுதான் ஒவ்வொரு தனி மனிதனின் சுய சிந்தனையும் சுய கற்பனை ஆற்றல் வளரும். அது எப்படின்னா ஒரு குழந்தை கையில ஒரு புத்தகத்தை எடுத்து படிக்குது, ஒரு அடர்ந்த காடு அப்படின்னு ஒரு வார்த்தை வந்துச்சுன்னு வச்சுங்க, உண்மையில் குழந்தையோட மனத்துல ஒரு அடர்ந்த காடு தெரியும். அதில் ஒரு சிங்கம் ஒன்று உருன்று உரிமை கொண்டு வந்ததுங்கிற ஒரு குழந்தை மனசு கல்ல ஒரு அடர்ந்த காட்டுக்குள்ள ஒரு சிங்கம் உருமிக்கிட்டு வர்ற மாதிரியான ஒரு காட்சி வரும். ஒரு வினாடி குழந்தை புத்தகத்தை மூடி வைத்து கூட அந்த கற்பனையான ஒரு வனத்தை அந்த சிங்கத்தின் உருமலை கற்பனை செய்து பார்க்க முடியும். இப்படி சுய சிந்தனைக்கும் கற்பனைக்குமான ஆற்றல் புத்தகங்களில் மட்டும்தான் தொடர்ந்து கிடைக்கும். இதை வந்து முதல்ல பெற்றோர்கள் மறந்துகிட்டு தன்னோட குழந்தை அறிவாளியா வரணும், படிச்சு டாக்டர் ஆகணும், கலெக்டர் ஆகணும், அரசு உத்தியோகத்துக்கு போனோம், அதெல்லாம் தேவைதான். அதே நேரத்தில் குழந்தை சுயமா நிக்கிறேன், இன்னைக்கு வந்து 10ஆம் வகுப்பு 12ஆம் வகுப்பு நீட் பொது தேர்வுகள்ல தோல்வி அடைஞ்சாலும் குழந்தைகள் சில தவறான முடிவுகளை நோக்கி போறாங்க. அதுக்கெல்லாம் காரணம் என்னன்னா அவங்களுக்கான சுய சிந்தனைகளே இல்லாம எடுப்பார் கைப்பிள்ளையாக இருக்கிற குழந்தைகள் தான் அப்படி தவறான முடிவுகளுக்கு போவாங்க. அது மாதிரி எதையும் படித்து பார்ப்பதும் பகுத்து பார்ப்பதும் ரொம்ப அடிப்படையானது. அதனாலதான் மனிதர்களுக்கு 6 அறிவு இருக்கதான் சொல்லுவாங்க. அந்த 6வது அறிவான பகுத்தறிவை வளர்ப்பதும் தூண்டுவதும் புத்தகங்கள் தான். அதுல 2 விஷயங்கள், கதைகள் வந்து குழந்தைங்களுக்கு வந்து நல்ல வனவிலங்குகள் சார்ந்தும் அன்பு சார்ந்தும் மனிதநேயம் சார்ந்தும் உலக உயிர்களின் மேல் அன்பு காட்ட வேண்டும் அப்படிங்கறதையும் அடிப்படையாக கொண்டதா இருக்கலாம். அதே மாதிரி பாடல்கள் வந்து குழந்தைங்க வந்து வெறும் பாடலை வாய்விட்டு பாடுவதோடு மட்டும் இருப்பது சிறப்பில்லாத கூட ஆடிக்கிட்டே பாடணும் குழந்தைகள். அதுல வந்து ஒளி வரணும். அதே மாதிரி வந்து குழந்தைகளுக்கு பிடித்தமான வார்த்தைகள் வரணும். டாம் தூம் டிப்டாப் அப்படியான அந்த ஓசைகள் வந்து குழந்தைங்களுக்கு எப்பவுமே ரொம்ப பிடிக்கும். சின்ன குழந்தைகளை பார்க்கும்போது ஏதாவது பக்கம் இருக்கும்போது தன்னோட கவனத்தை அந்த பக்கம் குழந்தைகள் திருப்பி பார்ப்பாங்க. அப்படி ஓசைகளுடன் கூடிய பாடல்களா இருக்கிறது வந்து குழந்தைகளுக்கு எப்பவுமே பிடித்தமானா இருக்கும். என்னோட குழந்தை கதைகளை மட்டும் குழந்தை பாடல்களும் இப்படியான ஓசைகளுடன் கூடிய ஒரு இதாதான் என்னோட குழந்தை பாடல்களை நான் எழுதிட்டு வரேன்.
ரொம்ப அருமையா சொன்னீங்க சார். பல்வேறு குழந்தைகள் சார்ந்த படைப்புகளும் தமிழ் இலக்கிய துறையிலே குழந்தைகளுக்காக சிறுகதைகள் நூல்கள் புதுக்கவிதை என பல்வேறு படைப்புகளை படைச்சிட்டு இருங்க. மென்மேலும் உங்களுடைய படைப்புகள் வளர்ச்சி அடைய வேண்டும். பல்வேறு சிறப்புகளையும் பல்வேறு விருதுகளையும் புதுக்கோட்டை மண்ணிற்கும் நம்முடைய தமிழ்நாடு தமிழ் இலக்கிய துறைக்கும் சேர்க்க வேண்டும், பெருமை சேர்க்க வேண்டும் என்று புதிய விண்வெளி சார்பாக மீண்டும் வாழ்த்துக்களை நன்றியும் சொல்கிறோம் சார்.
புதுக்கோட்டை மாவட்டம் என்பது வரலாற்றில் புகழ்மிக்க ஒரு மாவட்டம். புதுக்கோட்டையில் வந்து பிறந்த எழுத்தாளர் அகிலன் அவர்களின் 100ஆண்டு, அதே மாதிரி இந்த ஆண்டு வந்து குழந்தை கவிஞர் அளவள்ளி அப்பாவின் 100ஆண்டு. புதுக்கோட்டையில் அகிலனுக்கு பிறகு யாருமே சாகித்ய அகாடமி விருதினை பெறவில்லை. எனக்கு அந்த அதே மாவட்டத்தில் பிறந்த எனக்கு அந்த அகிலனின் 100ஆண்டை ஒட்டி 2021ஆம் ஆண்டில் நான் எழுதிய அந்த சிறுவர் கதை நூலுக்கு வந்து பாலசாகித்ய புரஸ்கார் கிடைத்தது என்பது உண்மையில் பெருமை கொள்கிற ஒரு செய்தி. அப்படி விருது பெற்ற என்னை புதுக்கோட்டை மண்ணுக்கு அழைத்து புதுக்கோட்டையில் நடைபெற்ற மிகப்பெரிய புத்தக திருவிழாவில் என்னை பாராட்டியது வந்து எனக்கு வந்து மிகுந்த மனநிறைவையும் நான் அத்திய கடமை விட ரொம்ப பெரிய பரிசினை பெற்ற மகிழ்ச்சியை நான் அடைந்தேன்.
மிகவும் சிறப்பான நோக்கத்தோடும் குழந்தைகளை கவரும் வளத்தில் உங்களுடைய தமிழ் இலக்கியத்தின் பார்வை மிகவும் அருமையாக இருக்கிறது. அந்த வகையில் நம்மளுடைய புதுக்கோட்டை மாவட்டத்திலிருந்து ஆளா வள்ளியப்பன் என்று குறிப்பிட்டதை போலவே குழந்தை கவிஞர் என்று போற்றக்கூடிய வரிசையில் நம்மளுடைய புதுக்கோட்டை மாவட்டத்தில் பிறந்து பன்முக திறமையாளராக விளங்கக்கூடிய முரியஸ் அவர்களும் குழந்தை கவிஞர்கள் வரிசையில் சிறப்பு பெற வேண்டும் என்று புதிய பண்பலின் சார்பாக வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறோம் சார்.
நான் பிறந்த புதுக்கோட்டை மாவட்டத்திலிருந்து இன்றைக்கு பலரும் விரும்பி கேட்கிற பல சுவையான நிகழ்வுகளை வளர்ந்து கொண்டிருக்கிற புதுகை பண்பலி சார்பாக நேயர்களோடு பேச கிடைத்த இந்த இனிய வாய்ப்புக்கு மீண்டும் எனது நெஞ்சார்ந்த நன்றியும் வணக்கம்.
நேர்களே, இதுவரை நானும் எனது படிப்புகளும் என்ற தலைப்பில் இந்த தமிழிசை நாளிதழின் முதுநிலை உதவி ஆசிரியர் கவிஞர் மு. முருகேஸ் அவர்கள் வழங்கிய உரையாடலை கேட்டோம். இந்த நிகழ்ச்சி பற்றிய கருத்துக்களை அனுப்ப வேண்டிய வாட்ஸ்அப் எண் 6380077950 என்ற எண்ணிலும், புதுகை FM91.2@gmail.com என்ற மின்னஞ்சல் முகவரியிலும் உங்களது கருத்துக்களை எங்களுக்கு அனுப்பலாம். மேலும் இது போன்ற பல தகவல்களை தெரிந்து கொள்ள தொடர்ந்து இணைந்திருங்கள். இது உங்கள் புதுகை பண்பலை 91.2. இது மக்கள் வானொலி, மக்களுக்கான சமுதாய வானொலி.